நீங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய மகா பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுகிறோம், படிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, என்ன வார்த்தைகளால் உம்மை நாங்கள் ஆராதிப்போம்! வார்த்தைகளுக்குள்ளே அடங்காத தெய்வம் நீர், எங்களை கற்பனைக்கும் அப்பாற்பட்ட தெய்வம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய மகா பரிசுத்த நாமத்தை பணிகிறோம், தொழுகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, எங்களை தேடி வந்த தெய்வமே, எங்களை தூக்கி எடுத்தவரே, எங்களுக்காக செலுவிலே அறையப்பட்ட தெய்வமே, தேவகுமாரனே இயேசு கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்கு போதிக்கிற ஆவியானவரே, எங்களுக்கு போதிங்கப்பா. வேத வசனங்களை எங்களுக்கு கற்றுத்தாரு, கற்றுக்கொள்ளுகிற சத்தியங்களை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கை கொண்டு நடக்க பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆவே ஆவே ஆவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவருடைய செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். என்னுடைய செய்திக்கு ஆதாரமாக என்னுடைய கூட தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகவும் 6வது அதிகாரம், 6வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை நாம் வாசிக்கின்றோமே. ஆதியாகவும் 6வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை நாம் வாசிக்க.
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே பேழையும் பெருவெள்ளமும் என்கிற தலைப்பில் தேவனுடைய செய்தியை, தேவனுடைய வார்த்தைகளை உங்களுடைய பக்கத்தில் பகிர்ந்து கொண்டாக நான் விரும்புகிறேன். பேழையும் பெருவெள்ளமும் நம் எல்லாருக்கும் தெரியும். தோபாவின் காலத்தில் கடந்த ஜலப்பிரளயம், தோபா காலத்து பெருவெள்ளம் ஒரு சம்பவம் அல்ல, அது சரித்திரம். தோபா காலத்து வெள்ளத்தினாலே ஏற்பட்ட விளைவுகள் அநேகம், அவைகளை இன்றைக்கும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமான தேவனுடைய பிள்ளைகளே, தோபா காலத்து வெள்ளத்துக்கு முதல் சமுத்திரம் பிரிந்திருக்கல, எல்லாம் ஒன்றாக இருந்திருக்கு. இன்றைக்கு நாம் பார்க்கிறது போல அட்லாண்டிக் சமுத்திரம் என்றும், பசிபிக் சமுத்திரம் என்றும், இந்து சமுத்திரம் என்றும், கருங்கடல் என்றும், செங்கடல் என்றும், அல்லது தென்சீன கடல் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் இல்லையா? பிரிந்து பிரிந்து இருக்கிறது. அதனால் தோபா காலத்து வெள்ளத்துக்கு முதல் சமுத்திரம் ஒன்றாக இருந்திருக்கு. அதனால் வெள்ளத்துக்கு பிற்பாடுதான் சமுத்திரங்கள் பிரிந்திருக்கிறது, மட்டுமல்ல தீவுகளும் உருவாகினது. தோபா காலத்துக்கு காலத்து வெள்ளத்துக்கு பிற்பாடுதான் நம்முடைய குட்டி நாடாகிய ஸ்ரீலங்காவும் நான் நம்புகிறேன் அப்படிப்பட்டதாக உண்டாக இருக்கலாம் என்று எண்ணிக்கொள்கிறேன். ஏனென்றால் தீவுகள் உருவாகினதும் சமுத்திரம் பிரிந்ததும் தோபா காலத்து வெள்ளத்துக்கு பிற்பாடு. அருமர தேவட பிள்ளைகளே, தோபாட வெள்ளத்துக்கு முதல் வட்டாந்தரை ஒன்றாக இருந்திருக்கிறது. ஏன்னா தேவன் வட்டாந்தரை உண்டாக கடவுது, சமுத்திரம் ஊர்ணத்திலே சேர கடவுது என்று சிருஷ்டிப்பு நாளிலே ஆண்டவர் சொன்னதை நான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சமுத்திரம் ஓரிடத்திலே சேர கடவுது, வட்டாந்தரை உண்டாக கடவுது. அப்படியானால் வட்டாந்தரையும் சமுத்திரம் நிறைந்தாக இருந்திருக்கு. ஆனால் நோபா காலத்து வெள்ளத்துக்கு பின்பாடு இன்றைக்கு பல தேசங்கள் பல சமுத்திரங்கள் கடல்கள் உருவாக்கி இருக்கதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, நோபா காலத்துக்கு வெள்ளத்துக்கு பின்பாடுதான் மாரிகாலமும் கோடை காலம் உருவானது. தயவு செய்து விளைவுகளில் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நோபா காலத்தின் பெருவெள்ளத்தை குறித்து அதிகமான காரியங்களை பேசலாம், ஆனால் நமக்கு நேரம் போதாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அவைகளை கற்றுக்கொள்வது நல்லது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் மழை மேகங்கள் வானத்திலே காணப்படும் பொழுது அங்கே வில்லை தேவன் நோபாவோடும் அவர் குமார குமாரத்திகளோடும் மிருகங்கள் பறவைகளோடும் செய்த ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளமாக, அதாவது இனிமேல் ஜலத்தினால் இந்த பூமியை நான் அழிக்க மாட்டேன் என்பதற்கு அடையாளமாக நோபாவோடு தேவன் ஒரு உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக என் வில்லை நான் வானத்தின் மேலே வைக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். அதுபோல மழை மேகங்கள் வானத்தில் வரும் பொழுது அந்த வில்லை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். அதில் ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லட்டும், அந்த வான வில்லில் இருந்துதான் நிறங்கள் ஏழு நிறங்கள் உண்டு என்பதை இந்த விஞ்ஞான உலகம் கண்டுகொண்டது. அந்த வான வில்லிலே ஏழு நிறங்கள் காணப்படுதான். அருமண தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவர் எத்தனை ஞானமுள்ளவர். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் ஏழு நிறங்கள் அல்ல, பல நிறங்கள் உருவாகி இருக்கிறது. காணும் என்ன தெரியுமோ, மனுஷனுக்கு அறிவு பெருத்து நிறங்களை ஒன்றோடு ஒன்று சேர்த்து பல நிறங்களை உண்டாக்கிவிட்டார். கலப்பு நிறங்களோடு நிறங்கள் சேரும் பொழுது கலப்பு நிறங்கள் உருவாகிறது. ஆகவே அடிப்படையாக நிறங்கள் ஏழு தான் காணப்படுறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றாய் கவனியுங்கள், நோவா காலத்து பெருவெள்ளம் நான் சொன்னது போல ஒரு சம்பவம் அல்ல, அது சரித்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நாம் வாசித்த வசனத்துக்குள்ளே கடந்து செல்வோம். என்ன நாம் பார்க்க வேண்டிய சத்தியங்கள் இருக்கிறது, அவைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. சில நன்றாய் கவனியுங்கள், சில காரியங்கள் நம்முடைய அறிவு, நம்முடைய தேவனை குறித்த அறிவு அல்லது ஆவிக்குரிய அறிவு வளருவதற்கு சில காரியங்களை வைத்திருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்ள வேண்டிய காரியங்கள் வேறு. நான் மேற்குறிப்பிட்ட காரியங்கள் நம்முடைய அறிவுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள். உதாரணத்துக்கு நோபா காலத்து வெள்ளத்துக்கு முதல் தீவுகள் இருக்கையில் சமுத்திரம் உண்டாக இருந்தது, வட்டாந்தரை புறம்பாக இருந்ததுன்னு சொன்னேன். இதில் நாம் கை கொள்றதுக்கு ஒன்றுமில்லை, ஆனால் நாம் இதை அறிய வேண்டும். இது தேவனால் நடப்பிக்கப்பட்ட காரியங்கள். இது தேவனை குறித்த வேதத்தை குறித்த நாலேஜ் அறிவு. தேவ ஜனங்களுக்கு தேவனை குறித்த தேவனுடைய வேதத்தை குறித்த அறிவு பெருக வேண்டும், அறிவு வளர வேண்டும். ஆனால் துர்பாக்கியமாக இன்றைக்கு ஜனங்களுக்கு உலகத்தை குறித்த அறிவு அதிகமாக இருக்குது, தேவையில்லாத அறிவுகள் அதிகமாக இருக்குது. ஆனால் தேவனை குறித்த அறிவு தான் குறைவாக இருக்கிறது. தேவனை குறித்த அறிவு தேவனுடைய பிள்ளைகள் இல்லாதவர்களுக்குள்ளே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே தேவனை குறித்த சரியான அறிவு தெளிவு இல்லாவிட்டால் என்ன நடக்கிறது என்பதை நான் ஒரு தடவை முதலாவது சொல்லிவிடட்டுமே. திரும்பவும் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனை குறித்த வேதத்தை குறித்த சரியான அறிவு தெளிவு இல்லாத பட்சத்தில் என்ன நடக்கிறது என்றால், நம்முடைய வாழ்விலே ஒரு சிறு பிரச்சனை வந்தாலும் ஒரு சிறிய சோதனை வந்தாலும் நாம் தடுமாடுகிறோம், தள்ளாடுகிறோம், தடம்புரடுகிறோம். ஏனென்றால் நமக்கு சரியாக வேத வார்த்தையில தேவனுடைய வசனத்திலே சரியான அடிப்படை அறிவு இல்லாதபடியாலே சோதனைகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, அல்லது நாம் எதிர்பார்த்த சில காரியங்கள் நடக்காமல் போகும் பொழுது, அல்லது நாம் ஆண்டவரிடத்தில் விழுந்து விழுந்து கேட்கிற சில காரியங்கள் நம்முடைய வாழ்வில் நடவாத போது நாம் சோர்ந்து போவதற்கும் விசுவாசத்தை விட்டு நம் விலகி போறதுக்கும் கூட இடம் இருக்கிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனை குறித்த அறிவு நமக்குள்ளே வளர வேண்டும். அந்த அறிவு நம்முடைய வாழ்விலே அனுபவம் ஆக வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசித்த வசனத்திலே அந்த எட்டாவது ஒன்பதாம் வசனத்தை சீக்கிரம் படிக்கிறீங்களா? எட்டு ஒன்பது சீக்கிரம் படிங்க.
நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது.
நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது.
நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான்.
நன்றாக கவனிங்க, நன்றாக கவனிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிடைத்த கிருபை என்ன என்ற கவனிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று கேள்வா. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிடைத்த கிருபை என்ன? வெளிப்படை அல்லது வெள்ளிடம் அலை என்ன தெரியுமோ? ஜலப்பிரளயத்தின் அழிவில இருந்து தேவனால பாதுகாக்கப்படுகிற கிருபை. அதாவது வெள்ளத்தினால உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் அனைத்தும், நீர்வாழ் ஜந்துக்களை தவிர பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், மனுஷர்கள் எல்லோரும் அழிக்கப்பட நோவாவுக்கோ அந்த ஜலப்பிரளயத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிற ஒரு பாக்கியம். அதுதான் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததுன்னு எழுதப்படுது. அழிவில் இருந்து தேவன் தன்னை தேடுகிற பிள்ளைகளை பாதுகாக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். நோவா போய்விட்டாரு, ஆனா நோவாவின் தேவன் இன்றைக்கும் இருக்கிறாரு. அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது என்று 136 சங்கீதத்திலே தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது போல அவர் கிருபை இன்றும் உள்ளது, என்றும் உள்ளது. ஆனால் நான் சொல்ற முக்கியமான காரியத்தை தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்க. நோவா தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரமானாக அவன் வாழ்ந்தான். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது. ஏனென்றால் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என்ன விளை கொள்ளுங்க? கர்த்தர் நல்லவராக இருக்கிறபடியால் தான் அவர் கிருபை என்றும் உள்ளது. சோ அவர் நல்லவராக இருக்கிறபடியால் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன்னுடைய சூரியனை உதிக்கப்படி தன்னுடைய மழையை வருஷிக்கப்படுகிறார். நான் இன்னும் ஒருபடி மேல போவேன் சொல்வேனா, நல்லோருக்கும் தீயோருக்கும் தன்னுடைய காற்றை சுவாசிக்க கொடுக்கிறார். இதை சொல்லும் பொழுது ஒரு காரியம் இருக்கு, அன்பு நடந்த ஒரு சம்பவம் மனதுக்கு பளிச்சிடுகிறது. இத்தாலியிலே நடந்த ஒரு சம்பவம். ஐரோப்பாவிலே சில கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக இத்தாலியிலே அதிகமாக இந்த வைரஸ் பரவி பலர் மரித்தார்கள். அதிகமான டாக்டர்ஸ் தங்களுடைய லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. வியாதிசுகளை கவனிக்க போய் அதிகமான மருத்துவர்கள் இந்த வைரஸினால பாதிக்கப்பட்டு மரித்து போனார். சோ இப்படி காரியம் இருக்கும் பொழுது ஒரு வயோதிபரை, வைரஸில் இருந்து குணமான ஒரு வயோதிபரை இன்டர்வியூ பண்ணாங்க. அதை கேட்டு நான் அதிர்ந்து போறேன். என்ன நடந்திருக்கின்ற அந்த வயோதிபர், இது உண்மைச்சு கதை இல்லை கற்பனை, அந்த வயோதிபர் இந்த வைரஸினாலே பாதிக்கப்பட்டாரு. அவருக்கு ஆக்சிஜன் கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த வைரஸ் பாதிக்கப்பட்டாலும் சுவாசிக்கிறது கஷ்டமா இருக்கு, ஆக்சிஜன் தேவையாகிறது. நம்ம இந்தியாவில் இன்றைக்கு அந்த ஆக்சிஜனுக்கு தான் பெரிய தட்டுப்பாடாக இருக்குது. ஆனால் இப்ப கொஞ்சம் டெவலப் பண்ணி வராங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட இந்த வயோதிபருக்கு அவர் இந்த வைரஸ்னால தாக்கப்பட்ட போது ஹாஸ்பிட்டலில் வைத்து அவருக்கு ஆக்சிஜன் கொடுத்திருக்காங்க. கொடுத்து குறிப்பிட்ட நாளிலே அவர் குணமாக்கி வந்துட்டார். குணமாக்கி வந்த பிற்பாடு நர்ஸ் வந்து அந்த வயோதிபருக்கு ஒரு நீங்க இவ்வளவு காசு பே பண்ண வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு பில் கொடுத்திருக்காரு. அப்ப அந்த நபர் கேட்டாரு, அந்த வயோதிபர் கேட்டாரு, இந்த பில் என்னத்துக்கு, இந்த காசு நான் என்னத்துக்கு பே பண்ண? அவங்க சொன்னாங்க, நேர் சொன்னாங்க, உங்களுக்கு நாங்க இவ்வளவு ஆக்சிஜன் கொடுத்திருக்கிறோம், அந்த ஆக்சிஜனை நீங்கள் எடுத்திருக்கபடியால் அதுக்குரிய பணம் நீங்க பே பண்ண. இதை கேட்டபோது அந்த வீடியோ குறிக்க நான் பார்த்தேன். இதை கேட்டபோது அந்த வயோதிபர் சோ என்று அழுது அவருடைய கண்களில் இந்த கண்ணி போல போல உண்டு வடி. இதை பார்த்த நேர்ஸ் அறிந்து போய், ஐயா ஒருவேளை உங்களுக்கு இந்த பணத்தை பே பண்ண முடியாதபடியால் இருக்கிறபடியாலா நீங்க அழுகிறீங்க, கவலைப்பட? அவர் சொன்னார், நோனோ, இந்த பணத்தை என்னாலே கொடுக்கிறதுக்கு எனக்கு முடியும், ஆனால் என் கண்களில் இருந்த கண்ணீர் வடிகிறதுக்கு காரணம் என்னவென்றால், என்ற ஆண்டவர் இத்தனை ஆண்டுகளாக தன்னுடைய காற்றை எனக்கு இலவசமாக அருளி இருக்கிறாரே, நான் அவருக்கு இதுவரைக்கும் ஒரு பணம் கூட அவருக்கு பே பண்ணவில்லையே என்பதை நினைக்கும் போது என் நெஞ்சம் நெகிழ்கிறது, கண்ணீர் வடிகிறது என்று அவர் சொன்னாரா. அருமையான தேவட பிள்ளைகளே, யோசித்து பாருங்க. இன்றைக்கு நாம் ஒவ்வொரு தரமும் தடவையும் புக்கு புக்கு புக்குண்டு இழுத்து இழுத்து வெளியில விடுறோமே. அருமையான தேவட பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரம். நான் ஏன் இதனை சொல்ல வந்தேன் சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய காட்டை கொடுப்பார் என்று சொல்லலாம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு, ஆண்டவரை எதிர்க்கிறவர்களுக்கு கூட, துன்மார்க்கர்களுக்கு கூட, பாவிகளுக்கு கூட தன்னுடைய சூரியனை உதிக்கப்படி மழையை வருஷிக்கப்படுகிறார். தன்னுடைய இலவசமா தன்னுடைய காட்டை சுவாசிக்க கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். காரியத்துக்கு வருவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மனதில் வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தர் நல்லவராக இருக்கிறபடியால் தான் அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அப்ப நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க, நோவா காலத்தில் வாழ்ந்த அத்தனை ஜனங்களுக்கும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கவில்லை. ஆனா நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. காரணம் என்ன? தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைக்கத்தக்கதாக அவன் வாழ்ந்திருக்கிறான். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. எனக்கு இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அவன் இருந்த சூழ்நிலையை கொஞ்சம் நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன், சிந்தனை பண்ணி பார்க்கிறேன். பிற்பாடு நான் அதை சரிப்பட வந்தால் சொல்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இதோட நிறுத்துறேன். அடுத்து என்ன சொல்லப்பட்டது தெரியுமோ? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஏனென்றால் அவன் உத்தமனும் நீதிமானுமாக இருந்திருக்கிறான். இதனாலதான் அவனுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இதுதான் உண்மை சத்தியம். நன்றாக கவனிங்க, கர்த்தருக்கு முன்பாக என்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்ற வசனத்தை தயவு செய்து கேளுங்க கேளுங்க. தேவனுடைய பிள்ளைகள், உத்தமமாக தேவனுக்கு முன்பாக நடக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் தேவனுடைய கிருபை உள்ளது உள்ளது, அது என்றும் உள்ளது என்றும் உள்ளது. நோவாவை அழிவில் இருந்து பாதுகாத்த கிருபை இன்றைக்கும் தன்னுடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் அவரை உத்தமமாக பின்பற்றுகிறார்களோ, உத்தமமாக தேவனோடு வாழ்கிறார்களோ, உண்மையாக தேவனோடு வாழ்கிறார்களோ, அவர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கும் தேவனுடைய கிருபை இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது. அது குறைந்து போகாது, அது அல்ல அல்ல குறையாது, அது வெள்ளம் போல பெருக வேண்ட தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானும் உத்தமனுமாக இருந்தார். இந்த வசனத்தை குறித்து நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறேன். கொஞ்சம் முதல்ல நாம் நிற்கிறது நல்லது. தடை கவுடிங்க, தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே அவன் உத்தமனும் நீதிமானுமாக இருந்திருக்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களும், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் தேவனை விட்டு பிரிந்து, ஐ மீன் தேவனை தேடாமல் பாவத்தில் புரண்டு, அவவிசுவாசத்தில் வாழ்ந்து, அவபக்தி உள்ளவர்களாக வாழ்கிறார்கள், பாவத்தை பச்சத்தனி போல குடிக்கிற சமுதாயத்தின் நடுவிலே உலகம் முழுவதும் பாவத்தில் புரளும் பொழுது, உலகத்திற்கு எல்லாரும் அவவிசுவாசமாக இருக்கும் பொழுது, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவரை தேடாமல் இருக்கும் பொழுது, தனியொரு மனுஷனாய் நோவா தேவனோடு நடந்திருக்கிறார். இதுல தேவனோடு சஞ்சரித்தான் நடந்திருக்கிறது. ஆங்கில வேதம் சொல்றது ஹி வாக் வித் காட் அப்படின்னு சொல்லி, அவன் தேவனோடு நடந்திருக்கிறார். அதாவது நான் இப்படி கற்பனை பண்ணுகிறேன், ரெண்டு பேர் பக்கத்துல பக்கத்துல பேசிக்கொண்டு ஃப்ரெண்டா நடந்து போவாங்க, அல்லது கப்பல் ஒரு ஒரு ஆரம்பத்தில் இருக்க ஒரு கேளையும் போயும் பாருங்க பக்கத்து. அது போல நோவா வந்து தேவனோடு நடந்திருக்கிறார், சஞ்சரித்திருக்கிறார். இந்த சஞ்சரிக்கிறான் என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தத்தை நான் சொல்வனாக இருந்தால், தேவனோடு தொடர்ச்சியான ஒரு வாழ்க்கை, தொடர்ச்சியான ஒரு அக்கியம், தேவனோடு தொடர்ச்சியான ஒரு உறவு. ஆகவே அபிமான தேவட பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க, இதே வார்த்தை தான் ஏனோக்குக்கும் பயன்படுத்தப்படுது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தானோ, ஏனோக்கு தேவனோடு நடந்தான் என்று சொல்லப்படுறது. ஆகவே தான் நான் உங்களுக்கு முந்தி சொல்லியிருக்கிறேன், ஏனோக்கு தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். அவர் ரெண்டு பேரும் ஏனோக்கும் தேவனும் ஃப்ரெண்ட்லியாக பேசி பேசிக்கொண்டு நடந்து கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் தூரம் போன பிற்பாடு ஆண்டு சொன்னாரா, வாப்பா இந்த வீடு பக்கத்துல தான் இருக்குது, வா போயிடும்னு சொல்லி அப்படியே நோவா அப்படியே ஏனோக்க கூட்டிட்டு போயிட்டாரு. அப்படியே போயிட்டான். போனவன் திரும்பி வரவில்லை. இங்க மனுஷி பிள்ளை எல்லாம் தேடுறாங்க. ஏன்னா அவனுக்கு குமாரகுமாரி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. மனைவி தேடுறான், பிள்ளைகளும் தேடுறாங்க. பிற்பாடு தெரிஞ்சு கொண்டாங்க, தேவன் எடுத்து ஆண்டவரே என் கணவனை எடுத்துக்கொண்டீரே என்று அவன் நினைத்தாளோ, பிள்ளைகளை நினைத்தா கூட அறிய அருமையான தேவன் பிள்ளை நன்றாக கவனிங்க. நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்றாத அர்த்தம், தொடர்ச்சியாக நோவா தேவனோடு ஐக்கியமாக இருந்திருக்கிறார். நோவா தொடர்ச்சியாக தேவனோடு உறவாடி இருக்கிறார். நோவா மற்ற ஜனங்கள் எல்லாரையும் விட்டு பிரிந்து தன்னை தேவனுக்கு முன்பாக பயபக்தியாக பாதுகாத்துக் கொண்டார். இத்தனைக்கும் நோவாவின் காலத்தில் நியாயப்பிரமாணம் கூட கொடுக்கப்படவில்லை. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படாத காலத்துல கூட நோவா உலகமெல்லாம் பாவத்துல புரளும் பொழுது, உலகமெல்லாம் அவவிசுவாசமாக இருக்கும் பொழுது, தனியொரு மனிதனாக தேவனுக்கு தலை நிமிர்ந்து நின்றிருக்கிறானே, அப்படிப்பட்ட மனுஷனை தேவன் பாதுகாத்ததுல என்ன ஆச்சரியம் இருக்கிறது? இப்ப நான் உங்களுக்கு மறுபக்கமாக ஒரு காரியத்தை சொல்றேன், தயவு செய்து செல்வீங்க. அது என்ன பண்றாரு? இப்ப நாம நம்ம கற்பனைபடி பார்ப்போமே, வேத வசத்தை சரியான விதத்தை நம்ம விளையக்கூடது உதவியா இருக்கு. நன்றாக கவனிங்க. இப்ப நோவாட சிச்சுவேஷன் பற்றி சொன்னா, இன்றைக்கு உங்களை ஒரு ஒரு பட்டணத்துல, ஒரு பெரிய பட்டணத்துல நிறைய ஜனங்கள் இருக்கிற ஒரு பெரிய பட்டணத்துல, அந்த பட்டணத்துல இருக்கிற எல்லாரும் அவவிசுவாசி, அந்த பட்டணத்துல இருக்கிற எல்லாரும் அவபக்தி உள்ளவர்கள், அந்த பட்டணத்தில் இருக்கிறெல்லாம் தேவனை தேடாதவர்கள், தேவனுக்கு விரோதமானவர்கள், பாவத்தில் புரளுகிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே உன்னை தனி ஒரு மனுஷனாக உன்னை அந்த பட்டணத்தின் நடுவிலே வைத்தால் உன் நிலைமை எப்படி இருக்கும், நீ எப்படி இருப்பாய் என்பதை கொஞ்சம் சிந்திக்குப்பார். அந்த பட்டணத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களும் அவவிசுவாசமாக வாழும் பொழுது, அந்த பட்டணத்தில் இருக்கிற அவ்வளவு பேரும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய கொண்டிருக்கும் பொழுது, ஒரு மனிதன் அந்த பட்டணத்திலே இருக்கிறான், அந்த மனிதன் நீயாக இருந்தால் உன் நிலைமை எப்படி இருக்கும்? நீ உன் விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியுமா? நீ உன் பரிசுத்த வாழ்க்கை காத்துக்கொள்ள முடியுமா? நீ உன் நீதியுள்ள வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியுமா? ஒரு விஷயம் நீ சிந்தித்து பார். இதுதான் நோவாவுக்கு நடந்திருக்கிறது. அருமையான தேவட பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களும் தேவனுக்கு விரோதமாக இருந்தார்கள், தேவனுக்கு தூரமாக இருந்தார்கள், தேவனுக்கு துறவிகளாக இருந்த, ஆனால் இந்த ஒரு மனுஷர் கர்த்தருக்கு முன்பாக அவர் உத்தமமாக நடந்திருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்றது, தன் காலத்திலே வாழ்ந்தவனுக்குள்ளே அவன் நீதிமானும் உத்தமனுமாக இருந்தார். இப்ப அடுத்த காரியம் என்னவென்றால், இந்த உத்தமம் என்கின்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தத்தை நாம பார்க்கணும். இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். ஒரு சொல், ஒரு வார்த்தை வேதத்திலே எல்லா இடத்திலும் ஒரே அர்த்தத்தை கொடுக்கும் என்பது அல்ல. இது தயவு செய்து விளையக்கொள்ளுங்க. ஒரு சொல் எல்லா இடத்திலும் ஒரே விதமான அர்த்தத்தை கொடுக்கும் என்பது அல்ல. அது எந்த விதமான அர்த்தத்தை சொல்றது என்பது அது சொல்லப்பட்டிருக்க சூழமை வைத்து தேவாமோட உதவியோடு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப நன்றாக அப்படிங்க, நோவா தான் வாழ்ந்த காலத்துக்குள்ளே உத்தமனும் நீதிமானுமாக இருந்தார். இப்ப உத்தமம் என்றால் அர்த்தம் என்ன? உத்தமம் என்றால் குற்றம் அற்றவன் என்று அர்த்தமாகும். உத்தமன் என்றால் குற்றம் அற்றவன் என்று அர்த்தமாகும். ஆங்கிலத்தில் பிளேம்லெஸ் என்று எழுதப்பட்டது. குற்றமற்ற வாழ்க்கை, உத்தமமான வாழ்க்கை என்றால் குற்றமற்ற வாழ்க்கை என்று பொருளாகும். கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. இங்க நோவா தேவனுக்கு முன்பாக உத்தமனும் நீதிமானமா இருந்தார். நன்றா கவனிங்க. இன்னைக்கு மனுஷன் தனக்குத்தானே உத்தமமாக இருக்கிறது. நான் அப்ரைட் பர்சன், நான் எல்லாத்திலும் ஒழுங்கா இருக்கிறேன், சரியா இருக்கிறேன், தனக்குத்தானே உத்தமமாக இருக்கிறது உண்டு. அல்லது மனுஷர்களுக்கு முன்பாக தன்னை உத்தமமாக காட்டிக்கொள்ளக்கூடியது உண்டு. ஆனால் நோவா தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருந்திருக்கிறார். அதாவது தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற ஒரு வாழ்வு. எனக்கு கவருது அந்த, அதை படிக்கும் பொழுது என்ன நம்மை கவர்ந்து இழுக்கிறது போல இருக்கு. சில சொல்லப்படுறதை கொஞ்சம் ஞாபகம், நான் திருமணமாகிறதுக்கு முதல் இரவரவாக இருந்து தேவன வசனத்தை நேர்ந்து வாசிப்பேன். கடவுள் அறிவார். அடுத்த நாள் செய்தி ஞாயிற்றுக்கிழமை நான் நினைக்கிறேன் இரவு ஒரு 2-3 மணி இருக்கும் நினைக்கிறேன். அது சம்மர் காலம் தான். அப்ப நான் ஜன்னலை திறந்துட்டு லைட்டை போட்டுட்டு இருந்து படிச்சுட்டு இருக்கிறேன் பைபிள் தனியா ஒரு தெரியும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கொஞ்சம் பூச்சிகள் அந்த திறந்த ஜன்னலுக்களால் உள்ள வந்து அந்த இருந்த லைட்டை போய் லைட் போட்டு அதை போட்டு சுத்தி சுருன்னு சுத்திட்டே இருக்கு. எனக்கு அடா அதை பார்த்ததுக்கு எனக்கு யோசனை வந்து, இஞ்ச பாரு, இருளை இருக்கிற பூச்சிகளை உள்ள இழுத்து தன்னை சுத்த வைக்கிற இந்த வெளிச்சம் பாருங்க. இன்னைக்கு ஒரு மனுஷனை வெளியில இருக்கிற ஒரு மனுஷன் அந்த பூச்சி சுத்துமா? அது இருளில இந்த பூச்சிகள் சுத்தமா இல்ல. ஆனா அந்த வெளிச்சத்துக்கு, அந்த வெளிச்சத்துல, அந்த லைட்ல அந்த பூச்சி எல்லாம் அதை அப்படி சுத்தி 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 வந்துட்டு கவர்ந்து இழுத்திருக்குது. பாரு, இருளில இருக்கிற ஜனங்களை என்ன செய்திருக்கு? கவர்ந்து இழுத்து. இப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு நமக்கு என்ன சொன்னார்? நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கு, உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க. கிறிஸ்தவ வாழ்வு என்கின்றது அது ஒரு பழுதில்லாத வாழ்வு, பக்தி உள்ள வாழ்வு, பரிசுத்த வாழ்வு, தேவனுக்கு பிரியமான வாழ்வு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சொல்ல போனால் தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு நம்மை முன்குறித்திருக்கிறார் என்று ரோமர் 8 வாசிக்கிறோம் இல்லையா? அது மாத்திரமில்ல, நான் அண்மையில் ஒரு வசனத்தை படித்து அசந்து போனேன். யோவானுடைய நிருபத்தில் அவர் சொல்றாரு, அவர் இருக்கிற வண்ணமாக நாமும் இருக்கிறோமா? அப்பாடா, நான் பயப்படுகிறேன். ஏன்னா வசனத்துக்கு தான் எனக்கு அதிகம் பயம். கடவுளுக்கு முன்னால் சொல்றேன், படிக்கிறது எனக்கு பயமா இருக்கும் சில நேரத்தில். அவதான் இன்று வரைக்கும் சில காரியங்களை பேசாமல் பிரசங்கம் பண்ணாமலே வச்சுட்டு இருக்கிறேன். அருமையான தேவட பிள்ளைகளை நன்றாக கவனிங்க. அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் அவ இயேசுவ போல நாம இருக்கிறோமா? நாம இயேசுவ போல வாழ்றோமா? அவருடைய சாயல் நம்முடைய வாழ்வில் காணப்படுறதா? நம்முடைய இருதயத்தில் தேவ சாயல் இருக்கிறதா? நம்முடைய குணாதிசயம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? நம்முடைய சுபாவங்கள் தெய்வீக சாயலை வெளிப்படுத்துதா? நமக்கு நம்முடைய மனசாட்சி தெரியும். நம்முடைய ஆண்டவர்கள் போகட்டும். அருமையான தேவட பிள்ளைகளே, உத்தமன் என்றால் குற்றமற்றவன் என்று பொருளாகும். அருமையான தேவட பிள்ளைகளே, இந்த லூக்கா சுவிசேஷம் 1 பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும், எலிசபெத்து சகரியா என்கின்ற ஒரு கப்பலை நீங்க படிச்சிருப்பீங்க. அவங்க ரெண்டு பேரையும் குறித்து பார்த்து சந்தோஷப்பட்ட என்ன தெரியுமா? சகரியாவுக்கு வயசு ஆயிட்டுது, எலிசபெத்தும் வயசு ஆயிட்டுது, ஆனா பிள்ளை இல்லை, குழந்தை இல்லை. ரியலி எனக்கு அது படிக்கும் பொழுது ஆச்சரியம். என்ன தெரியுமா, ரெண்டு பேரும் வயசாச்சுது ஆனா குழந்தை இல்லை. ஆனால் ரெண்டு பேரும் கத்தரிட்ட சகல கற்பனையின்படி கட்டளையின்படி நடந்து வசன தொழில தேவன் முன்பாக குற்றமற்றவர்களாக வாழ்ந்தார். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், தே போத் டுகெதர், தே பிலீவ் இன் காட், வாக் வித் காட், சீக் தி கிங்டம் ஆஃப் காட். அருமன் தேவனுடைய பிள்ளைகளே, தண்டாக முடியுங்க. ரெண்டு பேரும் கணவனும் மனைவியாக தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவாக வாழ்ந்திருக்கிறார்கள். தண்டாக முடியுங்க. இப்ப வயசு போயிட்டது, ஆனா பிள்ளை இல்லை. ஆனால் அவர் சகரியான செய்யறாரு, ஊழியத்தில் எந்த குறைவும் வைக்க இல்லை. நான் யோசித்து பார்த்தேன், மற்றவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள், சமூகம் ஓடுறீ, ஊழியம் ஊழியம்னு ஓடுறீ, உனக்கு தான் குழந்தை இல்லையா, உங்க ஆண்டவரே உனக்கு குழந்தை தர அப்படின்னு சிலர் கதைக்கிறது இடம் இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா வயசு போயிட்டது. வயசு போனாலும், வாழ்க்கையில குறை இருந்தாலும், குழந்தைகள் இல்லாவிட்டாலும், கத்தருடைய ஊழியத்தில் எவ்வளவு கவனமாக கவனமாக இருந்திருக்கிறார் அந்த மனுஷன் என்று பார்க்கும் பொழுது, படிக்கும் பொழுது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதுதான் உண்மையாக ஒரு ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய ஒரு அம்சம். எனக்கு சேத்தா பேச அல்லது ஏதாவது என் வாழ்க்கையில குறை இருந்தால், அல்லது எனக்கு கத்தரதா தராவிட்டால், நான் நினைச்சது அடவாவிட்டால், ஊழியத்தில் அல்லது மனுஷருக்கு மேல இருக்கிற மனஸ்தாபங்களால நாம ஊழியத்தில் அல்லது சபையில சில புறை இருக்குது, குறை இருக்குது, தவறு இருக்குது ஊழியத்தில், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒருவரை நமக்கு மனுஷத்துக்கு சரியாக இருக்கலாம், நம்முடைய சொந்த புத்திக்கு சரியா இருக்கு. ஆனால் தேவனுக்கு முன்பாக இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஈடுபடாது என்று அன்போடு படிவோடு சொல்லிக்கொள்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன கவனிங்க, அவன் நோவா தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருந்தார், குற்றமற்ற வாழ்வு. நன்றாக முடியுங்க, நன்றாக முடியுங்க. தேவனுக்கு முன்பாக நான் சொல்ற சத்தியத்தை தயவிசதுக்கு அப்படிங்க, இந்த வீரியம் மூலமா கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக வாழணும், குற்றமற்றவர்களாக இருக்கணும். படிங்க ஆதியாகமம் 17 முதலாம் வசனத்தை சீக்கிரம் படிக்கிறீங்களா? ஆதியாகமம் 17 முதலாம் வசனத்தில் ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவருக்கு சொன்ன காரியத்தை படிங்க பார்ப்போம். 17:1 பாசி,
ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு.
Walk before me and be blameless. எனக்கு முன்பாக அது நடந்து. இது சில பேருக்கு சில வசனம் நடக்க சொன்னா ஆண்டவர் உன்னை நடக்க சொல்லல, நீ எனக்கு முன்பாக வாழ்ந்து என்னவாரு உத்தமனாக இரு, எனக்கு முன்பாக வாழ்ந்து உத்தமனாக இரு. எப்பொழுது இந்த வார்த்தை சொல்லப்படுது? ஆபிரகாமுக்கு 99 வயதான போது, வயசாச்சுது, கிழவனாயிட்டாரு. ஏற்கனவே 24 தேவனோடு வாழ்ந்திருக்கிறாரு, விசுவாசத்தில் தேவனோடு சஞ்சரித்திருக்கிறாரு, வாக்கு தத்தத்தை பெற்றிருக்கிறாரு, தேவன் அவனுக்கு தரிசனமாகியும் இருக்கிறாரு. அப்படி இருந்தும் 99 வயதில் வந்து தேவன் ஆபிரகாமை பார்த்து கேட்டது என்ன தெரியுமோ, நீ எனக்கு முன்பாக வாழ்ந்து உத்தமனாக இரு, அதாவது எனக்கு முன்பாக வாழ்ந்து குற்றம் அற்றவனாக இரு. ஆபிரகாமுடைய காலத்திலும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை, ஆனால் தேவனுக்கு முன்பாக அவன் உத்தமமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த 17 தான் விருத்த சேதனம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் இந்த விருத்த சேதனத்துக்கு பின்பாடுதான் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி வர வேண்டும். அதாவது வாக்கு தத்தத்தின்படி ஈசாக்கு பிறக்க வேண்டும். ஆகவே 100 ஈசாக்கு ஆபிரகாமுக்கு பிறந்தாரு. 99 ஆண்டவர் வந்து ஆபிரகாமை கேட்டார், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இரு, என்ற வாக்கு தத்தம் வாக்கில் நிறைவேற வேண்டும், உனக்குள்ளே உலகத்தில் இருக்கிற அனைத்து சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்தம் ஈசாக்கு பிறக்க வேண்டுமாக இருந்தால் அதுக்கு முதல் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். அந்த விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் வாக்கு தத்தம் ஆபிரகாமுடைய வாழ்வில் நிறைவேற வேண்டுமாக இருந்தால் அழைக்கப்பட்ட மனுஷன் தான், தேவனோடு நடக்கிற மனுஷன் தான். ஆனாலும் தேவன் அவனது பார்த்து கேட்டது 99 எனக்கு முன்பாக வாழ்ந்து உத்தமனாக இரு. என் மனசில் என்ன உணர்றேன்? இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் நம்மத்தில் லிட்டரலாக நாம பார்க்கக்கூடியதாக நம்மத்தில் வந்தார்டா, நம்ம பார்த்து அப்படித்தான் சொல்லுவாரோ, பிள்ளைகளே எனக்கு முன்பாக வாழ்ந்து உத்தமனாக. நான் ரட்சிக்கப்பட்டு 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், 30 இருக்கலாம், 40 இருக்கலாம், அது அல்ல, அது அல்ல. ஆனா நான் எப்படி வாழ்கிறேன், என் இருதயத்தின் நினைவுகள், எண்ணங்கள், என் நோக்கங்கள், என் செயல்கள், என் காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது, எனக்கு சேத்தா பசவரை காட்டினா செவருது, எனக்கு முன்பாக வாழ்ந்து உத்தமனாக என்று ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னார். இன்னும் ஒரு பரிசுத்தவான குறித்து ஆண்டவர் இப்படி சொன்னார். யார் தெரியுமோ? யோபு புத்தகம் 1:3 பாப்பமா, யோபு 1:3 ஆண்டவர் அவரை குறித்து என்ன சொன்னார் பாருங்க. 1:3
யோபு என்னும் பேர் கொண்டு ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாயிருந்தான்.
அருமையாக எழுதப்பட்டு பாருங்க, உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். அவனை போல பூமியில ஒருத்தரும் இல்லை. அடுத்து இவனும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுறதுக்கு முதல் யோபு வாழ்ந்திருக்கிறார். அண்டா கவனிங்க, யோபு தான் பழைய புத்தகம் சொல்லி எல்லாத்துக்கும் முதல், அதாவது ஆதியாகமம் யாத்திராகமம் மோசியால எழுதப்படுறதுக்கு முதலே யோபு புத்தகம் எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லும். என்னென்று அப்படி இதை கண்டுபிடித்தார்கள் சொல்லி நான் பார்த்தா நடந்த காரியம் என்ன தெரியுமா? யோபுவின் புஸ்தகத்தை வாசித்து வாசித்து பாருங்க, எந்த இடத்திலும் நியாயப்பிரமாணத்தை குறித்த எந்த ஒரு வார்த்தையை நீங்க பார்க்கவே முடியாது, கண்டுகொள்ளவே முடியாது. ஆகவே நன்றாய் தெரிந்து கொள்ளலாம், அவன் நியாயப்பிரமாணம் கொடுக்கிறதுக்கு முதல் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது வெளிப்படை. அப்படி நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட காலத்தில் அவன் வாழ்ந்திருப்பானா இருந்தால் நிச்சயமாக அவன் நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லியே இருப்பான். ஆனால் நியாயப்பிரமாணத்தை குறித்த எந்த வார்த்தையும் நீங்கள் யோபு புத்தகத்தில் பார்க்க முடியாது. ஆகவே தெரிந்து கொள்ளலாம், நியாயப்பிரமாணம் அதாவது மோசே காலத்துக்கு முதல் யோபு வாழ்ந்திருக்க. நல்லா கவனிங்க, இவன் அப்படிதான், எல்லாரும் பாவத்தில் புரளும் பொழுது ஆண்டவர் சொன்னார், யோபு போல ஒருத்தரும் இல்லை பூமியில, ஒருத்தர் உத்தமன், அவன் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். நல்லா கவனிங்க, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். நல்லா கவனிங்க, தேவனுக்கு பயந்து பாவத்துக்கு விலகிறவன். அப்படியானால் தேவனுக்கு பயப்படுறவர்கள் பாவத்துக்கு விலகுவார்கள். இன் அதர் வேர்ட்ஸ், தேவனுக்கு பயப்படுறவர்கள் பரிசுத்தமாக வாழ்வார்கள், பரிசுத்தமாக வாழ்றவர்கள் தேவனுக்கு பயப்படுவார்கள். தி போத் சைட், ரெண்டு பக்கத்தையும் நான் பார்க்கணும். திரும்ப சொல்ல பாருங்க, தேவனுக்கு பயப்படுறவர்கள் பரிசுத்தமாக வாழ்வார்கள், பரிசுத்தமாக வாழ்றவர்கள் தேவனுக்கு பயப்படுவார்கள். ஆகவேதான் ரெண்டு கொரிந்தியர் 7:1 சொல்லுகிறது, தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு பரிசுத்தமாக்குதலை பூரணமாக்குங்கள். ஒருவரும் பரிசுத்தத்தில் இன்னும் பூரணமாக இல்லை. ஆகவே தேவ பயத்தோடு பரிசுத்தமாக்குதலை பூரணப்படுத்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமர தேவட பிள்ளைகளே, இப்ப நான் எங்க நிற்கிறேன், ஸ்டில் எங்க நிற்கிறேன் என்றால், தேவனுக்கு முன்பாக உத்தமாக உத்தமன். யோபை குறித்து கர்த்தர் சொன்ன முதலாவது வார்த்தைன்னு அவன் உத்தமன், அதாவது எனக்கு முன்பாக குற்றமற்றவன். உங்களுக்கு தயவு செய்த கவனிங்க, யோபு புஸ்தகத்தின் சாராம்சம் என்ன தெரியுமா? என்ன நடந்திருக்குது? யோபு தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக உத்தமனாக இருந்திருக்கிறார். ஆகவே பூமி எங்கு சுத்தி பார்த்தான் சாத்தான், எல்லாரும் உத்தமனாக இல்லை, ஆனா இவன் மாத்திரம் தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருக்கிறபடியால் எப்படியாவது இவனை உத்தமத்தில் இருந்து, தேவனை பற்றின உத்தமத்தில் இருந்து இவனை வழிவிலக பண்ண வேண்டும் என்று தீர்மானித்த சாத்தான் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரிடத்தில் உத்தரவு பெற்று யோபுவை சோதித்தான்னு சொல்லி அப்பா இருக்க. நன்றே கவனிங்க, இதனாலதான் யோபு மனைவி என்ன சொன்னா தெரியுமோ, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ, தேவனை தூசித்து செத்து போன்றார். அப்படியானால் அந்த நேரத்தில் சாத்தான் அவன் மனைவியை பயன்படுத்தினான், அவனை உத்தமத்திலிருந்து விலக பண்ணுவதற்கு சாத்தான் யோபு மனைவியை பாவித்து சொன்னா, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ. இவ்வளவு நடந்து போச்சுது பாரு, ஆடு போச்சுது, மாடு போச்சுது, கழுத போச்சுது, ஒட்டகம் போச்சுது, வேலைக்கார போச்சுது, அதையும் இல்லாமல் குமார குமாரத்து எல்லாம் போயிட்டது. இதுவும் போய் பரவாயில்ல, உன் சரீரத்தை பாரு. அவன் அவன் சொன்ன, என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்குது, ஐயோ என்ன பரிதாபம் இல்லையா. இதுக்கு பிறகு உனக்கு தேவனை தூசித்து செத்துப்போம், இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறாயா? நன்றா கவனிங்க. அப்படியான சாத்தானுக்கு யோபுடைய வாழ்க்கையில எதுல கண்டறியுமோ, அவன் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருந்தான், உத்தமனாக இருந்தான். ஆகவே அவனை தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக இல்லாமல் செய்ய வேண்டும், தேவனை தூசிக்க வேண்டும் என்பதற்காகவே சாத்தான் யோபுவை சோதித்தான். தேவனே சொன்னாரு சாத்தானை பார்த்து, நீ அவனை சோதித்தும் இன்னும் அவன் தன்னுடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறான் என்று ரெண்டு தடவை சாத்தானை பார்த்து சொன்னார். ரெண்டு தடவை, இன்னும் அவன் தன்னுடைய உத்தமத்தில், நீ அவனை சோதிச்சாலே இன்னும் அவன் தன்னுடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறான். இவன் வேண்டா என்னென்ன செஞ்சிருப்பார். ஆகவேதான் ஆண்டவர் யோபுவை சோதிக்கிறதுக்கு சாத்தானுக்கு கொடுத்தார். என்னதான் சாத்தான் அவனை சோதிச்சாலும் தான் உத்தமத்தை விட்டு அவன் விலகவே மாட்டார் என்பதை அறிந்த தேவன் சாத்தான் யோபுவை சோதிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தார் சொல்லி பார்க்கிறார். முடிவை, கர்த்தருடைய முடிவை நாம் அறிவோமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப நாம் எங்க நிற்கிறோம்? நோவா தன் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்கு உத்தமனும் நீதிமானுமாக இருந்தான். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? தனக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருக்கார். இந்த வேதம் அதைத்தான் நமக்கு போதிக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிறோம், ஸ்தோத்திரம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று அல்ல, அது கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம், அரிச்சுவடி. ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனுடைய பிள்ளைகளாகிவிட்ட நாம் இப்பொழுது தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசித்து வாசித்து இதில் சொல்லப்பட்டிருக்க தேவனுடைய வார்த்தையின்படி நாம் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை மாறணுமே. Let us change our life by the word of God. தேவனுடைய வார்த்தையினால் நம்முடைய வாழ்க்கை மாறட்டுமே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்றாய் கவனிங்க, கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்ற ஒரு வாழ்வு. ஏன்னா இது தேவனுடைய வசனம், சொல்ல வேண்டியதை சொல்றேன், எனக்கு சேர்த்தான் போதிக்கிறேன். நீங்க கேட்காட்டாலும் கேட்கும்படியே கேட்டுட்டு இருக்கிறாரு. என் கடமை நான் செய்கிறேன், கடவுள் அறிவார். அருமையான தேவனுடைய பிள்ளை, ஏனென்றால் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஒருவரை விழுந்து போறதுக்கு விரும்பல, எல்லோரும் வாழ வேண்டும், தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம். முடிவில்லாத வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்கு தத்துவம் பண்ணியிருக்கார். ஆகவே அந்த முடிவில்லாத வாழ்வையை, நித்திய ஜீவனை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம செல்ல வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே தேவனுக்கு முன்பாக உத்தமர்களாக நாம் குற்றமற்றவர்களாக வாழ வேண்டும். இப்ப ஒரு வசனம் வாசிப்போமே, 1 பேதுரு 2:1-3 படிங்க. 1 பேதுரு 2:1
இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால்,
நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால்,
சகல துர்க்குணத்தையும்
சகலவித கபடத்தையும்
வஞ்சகங்களையும்
பொறாமைகளையும்
சகலவித புறங்கூடுதலையும்
ஒழித்துவிட்டு
நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய்.
பாருங்க, வளர்வதற்கு ரெண்டு பக்கம் இருக்கு. பாருங்க, ரெண்டு பக்கம். பொதுவாக எல்லா காரியங்களுக்கும் ரெண்டு பக்கம் இருக்கும். ஆனா நாம ஒரு பக்கத்தை பார்க்கிறபடியால் தான் அதிகமான சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போகட்டும். இங்க பாருங்க, கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் அனுபவித்தது உண்டானால், ருசி பார்த்தது உண்டானால் என்ன செய்யுமா? சகல துர்க்குணம் சுபாவங்கள் அவன் நேச்சர் சுத்தி சேஞ்ச் பை த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நம்முடைய சுபாவங்கள் மாற வேண்டும், மனுஷிக சுபாவங்கள் மாற வேண்டும். அது தேவனுடைய வசனத்தினாலும் தேவ ஆவியினாலும் நடக்கக்கூடியது, நடக்க வேண்டும். அப்படி நடக்காவிட்டால் நாம் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக உத்தமர்களாக வாழ முடியாது. நாம் கேட்கிற வசனம் எதற்கு? நாம் கேட்கிற வார்த்தைகள் எதற்கு? நாம் வாழுவதற்கு, நாம் ஆண்டவர் இயேசுவை போல மாறுவதற்கு, அவருடைய பிதாவினுடைய குமார சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கு தானே இந்த போதனை, இந்த பிரசங்கங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இரண்டாக படிங்க, சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகல புறங்குடுத்து ஒழித்து விட்டு. இது ஒழித்து விட்டா ஒழிச்சு வைக்கிறது இல்லை, இது எல்லாத்தையும் நாம ஒழிச்சு வச்சுட்டு அடுத்த பத்தனம் என்ன சொல்லுது? நீங்கள் வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலையும் வாஞ்சாரு. அப்படியானால் நாம வளர வேண்டுமாக இருந்தால், அல்லது நாம கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டுமாக இருந்தால், ஒழிக்க வேண்டியது ஒழிக்கணும். மேற்குறிப்பிட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒழிக்கணும், அல்லது அழிக்கணும், அல்லது அகற்றணும். இதெல்லாம் பிசாசின் சாயல். இப்படிப்பட்ட சாயல் உள்ளவர்கள் எனக்கு சேர்ந்ததான். இப்படிப்பட்ட சாயல் உள்ளவர்கள் நாம் தேவனுக்கு முன்பாக உத்தமர்களாக வாழுகிறது எப்படி? தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக வாழுகிறது எப்படி? அருமையான தேவன பிள்ளைகளை, நான் விழுந்து விழுந்து நான் பேசுகிற வார்த்தையில தயவு செய்து கவனிங்க. பிளீஸ் பே யுவர் டோட்டல் அட்டென்ஷன் டு த வேர்ட். ஒழிக்க வேண்டியதை ஒழியுங்க, எனக்கு சேர்ந்ததா. அதுக்கு பிற்பாடு சொல்வது நீங்கள் வளரும்படி. அப்ப நாம வளர வேண்டுமாக இருந்தால், கிறிஸ்துவுக்குள்ள வளர வேண்டுமாக இருந்தால், வாழ வேண்டுமாக இருந்தால், குற்றமற்றவர்களாக திகழ வேண்டுமாக இருந்தால், உத்தமர்களாக வாழ வேண்டுமாக இருந்தால், ஒழிக்க வேண்டியதை ஒழித்து விட்டு நாம வளர்வதற்கு களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலி என்பவர்கள் வாஞ்சியா இருக்க தவணா. ஒரு குழந்தை எப்படி பிறந்த குழந்தை தாய் பாலுக்கு வாஞ்சியாக தவணமாக இருக்குதோ, அதுபோல நாம் தேவடைய வசனத்துக்கு தாகம். ஆனா இதுல ஒரு சங்கடம் என்னவென்றால், தேவட பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட்ட தொடக்கத்துல தேவனுடைய வசனத்தை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இது நான் அந்த தொட்டம் இன்று வரைக்கும் பார்த்து வர ஒரு கார். ஆனா ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், மூன்று வருஷம், நாலு வருஷம் கொஞ்சம் போக போகணும், அங்கால போக பார்த்தேன். அன்றைக்கு இருந்த அந்த ஆர்வம் நமக்கு, நாம இதெல்லாம் முதல்ல கேட்டதானே, இதெல்லாம் முதல்ல வாசிச்சதானே, இதெல்லாம் நமக்கு நாம வெளியில இப்படி சொல்ல மாட்டோம், பட் நமக்குள்ள நாம நினைத்துக் கொள்வோம். ஆனா தேவனோ நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், உணர்வுகள், எண்ணங்கள், நோக்கங்கள் எல்லாம் அறிவார். எனக்கு எல்லாம் தெரியுமென்ற நிலைமை எனக்குள்ள வந்துட்டுதோ, சரி ஓரம் போக தொடங்கிட்டேன், முடிவு அவதான். எனக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல வசனத்தில் வாஞ்சியாருங்க. நன்றாக கவனிங்க, இதிலும் ஒரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். வசனத்தை கேட்கறதுல குழந்தைகளை போல இருக்கணுமே ஒழிய, சுபாவத்தில் குழந்தைகளை போல நாம் இருக்கக்கூடாது, அல்லது நம்முடைய குணாதிசயங்களில் குழந்தைகளை போல நாம் இருக்கக்கூடாது. திருவசனத்தை கேட்கிறதுல குழந்தை போல, பாலுக்கு வாஞ்சியா இருக்கிற குழந்தை போல நாம இருக்கணும். ஆனா நம்முடைய குணாதிசயத்தில் இன்னும் குழந்தைகளாக இருந்தா நாம எப்ப வளர்றது? எங்கே நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி? எங்கே நம்முடைய முதிர்ச்சி? எங்கே நாம தேவனுடைய குமார சாயலுக்கு ஒப்பாக மாறுறது? எங்கே நாம தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்க போறோம்? எப்பொழுது நாம தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற வாழ்க்கை வாழ போறோம்? காலங்கள் போகிறது, வயசு போகிறது. யார் அதை தடுக்க முடியும், நிறுத்த முடியும்? அன்பான தேவிட பிள்ளைகளே, நன்றே கவுடி, ஒழிக்க வேண்டியது ஒழித்து, அகற்ற வேண்டியது அகற்றி. இப்படியே நீங்க சங்கீதம் முதலாம் அதிகாரத்தை வாசிச்சீங்கடா, துன்மார்க்கையோட ஆலோசனை நடவாது, பாவியிடப்படியே நில்லாது, பரியாசக்கார உட்காரும் இடத்த உட்காராமலே இருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன். நீக்கார்களில் ஓரமாடப்பட்டு தன் காலத்து தன் கண்ணியை கந்து இலகுதரா மதுரம் போல இருப்பாங்க அவன் செய்தனும். நன்றாக நீங்க முதல்ல பாருங்க, நடவாதே நில்லாதே உட்காராதே, பிற்பாடு கத்தட வேதத்துல பிரிய மாதிரி தியானமாறு, அப்பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்ப நாம என்ன செய்யணும் தெரியுமோ, வேதத்தை பிளீஸ் லிசன் டு மீ, வேதத்தை நாம வாசிக்கிறோம், ஆனால் நாம துன்மார்க்கோட ஆலோசனைகளை இன்னும் கேட்டுட்டு இருக்கிறோம், ரட்சிக்கப்படாதவர்களுடைய ஆலோசனை கேட்டுட்டு இருக்கிறோம், பாவியோட வழியில நிக்கிறோம், பரியாசக்காட உட்கார் இருந்து கொண்டு நாம வேதத்தை வாசிக்க சொல்லி ஆண்டு வாசித்து வாசித்து என்ன பாக்கி வாங்கலாம் கேட்க சொல்லி ஆண்டு நமக்கு சொல்லல. அவர் விட வேண்டியது விடணும், அகற்ற வேண்டியது அகற்றணும், பிற்பாடு செய்ய வேண்டியது செய்யணும். இது போத் சைட், ரெண்டு பக்கத்தையும் நாம பார்க்கப்படும். அருமையான தேவட பிள்ளைகளே, மனுஷர்களை திருப்திப்படுத்த நாம பார்த்து, மனுஷர்களுடைய முகங்களை சந்தோஷமாக வச்சிருக்கணும் பார்த்து நாம தேவனை துக்கப்படுத்திட கூடாது இல்லையா? ஆகவே அருமையான தேவட பிள்ளைகளே, நான் சொல்றதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவளுக்குள்ளே தேவனுக்கு முன்பாக உத்தமனும் நீதிமானுமாக இருந்தான். கவனி, இப்ப உத்தமனை குறித்து கொஞ்சம் சொல்லியிருக்க இல்லையா? இப்ப நீதிமான குறித்து பார்க்கல, ஆனா அதை விவரிச்ச நேரம் போகும். இருந்தாலும் நாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டோம் என்று அதையும் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுது. அதை மாத்திரம் பார்த்துட்டு தொடர்ந்து போவோம், நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு இல்லை. திருப்பிக் கொள்ளுங்க, ரோமர்கள் நிருபம் 5 கமிட் மீ குயிக்லி, ரோமர்கள் நிருபம் 5 எடுத்துக்கொள்ளுங்க, நல்லா எடுத்துக்கொள்ளுங்க. நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக இருக்கிறோம், அதுக்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டோம் என்று இந்த ரோமர் புத்தகத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கு. 5 முதலாம் வசனத்தை படிக்கிறீங்களா? 5 முதலாம் வசனம்,
இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
சொன்ன கவனிங்க, இது விளங்கப்படுத்த தேவையில்லை. ஆனால் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதே அதிகாரத்தில் இன்னும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, 5:9 படி,
இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிகரிக்கிறது.
முதலாம் வசனம் சொல்லுறது, கிறிஸ்து நாம வைக்கிற விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல 9 வசனம் சொல்றது, அவருடைய ரத்தத்தினாலே நாம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ரெண்டும் நோவாவுக்கு இருக்கல. நோவா காலத்திலே அவர் இயேசு பிறக்கிற காலத்துக்கு போது அவன் வாழ்ந்தவர். ஆனால் அவன் தேவன் மேல வைத்த விசுவாசத்தினாலே அவன் நீதிமானாக்கப்பட்டான். அருமையான, ஆனால் நாமும் அதை விட பாக்கியம் பெற்ற ஜனங்கள். ஏனென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை தேவட குமாரனாக விசுவசிக்கிறதுனாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் ஸ்தோத்திரம். நேரப்போறபடியே நாம் சீக்கிரமாய் கடந்து போவோம். அப்படியே ஆதியாகமம் 6 திருப்பிக் கொள்வோம். அதுல 9-10 வசனத்தை சீக்கிரம் படிக்கிறீங்களா? 9:6, 6:9-10 வசனம்,
நோவாவின் வம்ச வரலாறு. நோவாதன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும்
உத்தமனுமாயிருந்தான்.
சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்.
10
நோவா, சேம், காம், யாப்பேத் என்ன 3 குமாரரையும்
பெற்றான். இந்த 9 வசனத்தின் கீழ்ப்பது என்ன சொல்கிறது? நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், அப்படித்தானே? 10 வசனம் என்ன சொல்றது? நோவா, சேம், காம், யாப்பேத் என்னும் 3 குமாரரை பெற்றார். கவனிங்க, 9 வசனத்தை கீழ்ப்படி சொல்றது நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டுதான். 10 வசனம் சொல்றது அவன் சேம், காம், யாப்பேத் என்கின்ற குமாரரை பெற்றான் என்று எழுதப்பட்டிருக்கு. நன்றாக கவனிங்க, இதிலிருந்து நாம கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு என்ன தெரியுமோ? நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருந்து, தேவனோடு உத்தமமாக வாழ்ந்து கொண்டு இருந்து, நோவா தேவனோடு நடந்து கொண்டு இருந்து சேம், காம், யாப்பேத் என்கின்ற குமாரரை அவன் பெற்றெடுத்திருக்கிறான். சோ நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், தேவனோடு சஞ்சரிக்கிறதற்கு குடும்ப வாழ்க்கை ஒரு தடை இல்லை என்று நோவா நமக்கு அடித்து சொல்கிறார். தேவனோடு சஞ்சரிக்கிறதுக்கு குடும்ப வாழ்வு ஒரு தடை இல்லை. 5 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏனோக்கிட்ட சரித்திரம் இருக்குது. ஏனோக்கு குறித்து வேதம் என்ன சொல்றது? அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்றதுக்கு அருமையாக இருக்கு. தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்றது. அப்ப ஏனோக்கு நமக்கு தருகிற செய்தி என்ன? தேவனோடு சஞ்சரிக்கிறது குடும்ப வாழ்வுக்கு ஒரு தடை இல்லை. ஏன் நான் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், இன்றைக்கு நான் பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன், அவளை குறித்து நான் விவரிக்க வரும் மேல ஆன தேவனின் உணர்வுகளை அறிவாரு. என்ன பண்றால், இன்றைக்கு சிலர் தேவனோடு நெருங்கி வாழுவதற்கு குடும்ப வாழ்க்கையை ஒரு தடையாக கொண்டு வர்றார்கள், பிள்ளைகளை ஒரு தடையாக கொண்டு வர்றார்கள். ஏன் ஆராதனைக்கு வரையில பிள்ளைகளோட அலுவல் இருந்தது? ஏன் இன்றைக்கு ஜபிக்கையில் பிள்ளைகளோட அலுவல்களை பார்க்கணும்? ஏன் நீங்க இன்னைக்கு கொஞ்ச நாள வேதம் வாசிக்கல? வீட்டு வேலை இருக்குது, குடும்பம் என்ன, குடும்பம் குட்டி இருக்குது, என்ன செய்யறது? ஒருவேளை பாஸ்டர், ஏன் நீங்க போன ஆராதனைக்கு வரல? பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அலுவல் இருந்தது பாஸ்டர். அப்ப அப்படி நிக்கிற சரியில்லை தரையுமா பாஸ்டர்? உங்களுக்கு தெரியாத அது அதேவருக்கு தெரியும். அப்ப என்ன மறு அர்த்தம் என்ன? உங்க வாய மூடுங்க, அது தேவன் பார்த்துக்கொள்வார். அப்படின்னா நமக்கு ஏன் போதுகிற சொல்லுங்க? அப்ப ஏன் நமக்கு சபைய? நாம் ஏதாவது ஒரு காரியத்தில் தவறும் பொழுது நமக்கு கூப்பிட்டு இப்படி செய்யாத சொல்லாதேன்னு சொன்னால் நம்முடைய அழகான முகங்களில் ஏற்படுகிற மாற்றங்கள், அதாவது நம்ம வழியில விடணும், எங்களை திருத்த வேண்டாம், எங்களை மாற்ற வேண்டாம், எங்களை பத்தி சொல்ல வேண்டாம், எங்களை எல்லாம் தெரியும் என்று நாம் சொல்ல மாட்டோம். படு செயலாளே, தேவரோ தம்முடைய உள்ளத்தை அறிவார். ஆகவே நான் சொல்லுவார காரியம் என்றால், சேம் காம் யாவேத் என்கின்ற குமாரரை பெற்றார் நோவா. ஆனா தேவனோடு சஞ்சரிக்கிறதுக்கு அவனுக்கு தடையா இருக்கு. நோவா குமாரரின் குமாரத்திகளை பெற்றிருக்கார். அதுவரை 300 ஆண்டுகள் அடுகப்பா தலை சுத்துதல், 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்திருக்கிறானே. இங்க ரசிக்கப்பட்டு 5 வருஷம் 10 வருஷம் போட்டு அப்பா அப்ப இயேசு வருவாரோ? ஐயோ தாங்க முடியல, பிரச்சனை பாஸ்டர், பிரச்சனை தொல்லை கஷ்டம் துன்பம், ஐயோ எப்படி எப்படி இயேசு எப்ப வருவாரோ? இயேசு எப்ப வருவாரோ என்ன நோக்கத்தில் என்ன வாழ்க்கையில பிரச்சனை, அதனால இயேசு கதையா வரும். இயேசு சீக்கிரம் வரணும்னு மட்டும் நாம ஜபிக்கணும், விரும்பணும், தப்பில்ல. ஆனா என்ன காரணத்தினால எனக்கு பிரச்சனை, அதனால இயேசு கதையாவார். அருமையான தேவட பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க, நன்றாக கவனிங்க. நோவாவுக்கும் ஏனோக்குக்கும் குடும்ப வாழ்வு தேவனோடு சஞ்சரிக்க ஒரு தடை இல்லை. அவரு சொல்லி கணிக்கிறேன், ஜோன் வெஸ்லியோட தாய் சுசானா வெஸ்லி, அவங்களுக்கு 17 பிள்ளைகள். அந்த அம்மாட சாட்சியை குடித்துட்டு வாசித்து பார்த்து மிரண்டு போறேன். அவங்க எழுதுறாங்க, எனக்கு 17 பிள்ளைகள், ஆனா தினம் 1 மணி நேரம் கதவு அடைச்சு தேவனோடு நான் ஜெபிக்க தவற. எப்படி இருக்கு? அதனால் நடந்தது, அவருடைய பிள்ளைகளில் அநேகர் ஊழியக்காரர்களாக மாறினார்கள். உலகத்தை கலக்கின ஒரு மனுஷன் யோன் வெஸ்லி, அவருடைய சரித்திரத்தை வாசித்து பார்த்து அசந்து போன. என்ன தெரியுமோ, 400,000 பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், 400,000 பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். கேரியம் உங்களால முடியுமா? 400,000 பிரசங்க, 400 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். 83 வயதுல 15 மணித்தியாலத்துக்கு மேல எழுத முடியல என்று சலித்துக் கொண்டார். இதெல்லாம் படிக்கும் பொழுது நாம எங்க நிக்கிறோம், நாம எம்மாத்திரை என்ன செஞ்சிருக்கிறோம், என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா நம்முடைய உள்ளத்துல நாம நம்ம குடிச்சு என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? கத்தாவே எங்களை மண்ணு மெதரி சபையின் ஸ்தாபகர் இலங்கைக்கு போனேன். அங்க மட்டக்களப்புல முதல் கட்டப்பட்ட ஆலயம் மெதடி சேத்தா. இப்ப இறகு ஒரு மனுஷன் தேவனுக்காக அழைப்பேன், அதுக்கு அந்த தாயுட ஜெபம் அதிக காரணமாக. அப்படி சொல்ல, தாய்மாரு அன்பு பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதுக்கு மறவாது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க மறந்தால், ஜெபிக்க தவறினால் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகள் என்று உங்களை குற்றப்படுத்தணும் என்ற நோக்கத்தை சொல்லல, உண்மையின்படி யதார்த்தமாக சொல்லுகிறேன். நானும் நாலு பிள்ளைகளுக்கு தகப்பன். தேவன் அறிவார் எல்லாவற்றையும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம், பிள்ளைகள் கத்தரால் வருகிற ஆசீர்வாதம். ஆனால் இன்றைக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறது, தேவனோடு தேவனை தேடுவதற்கு பிள்ளைகளோடு தடையாக இருக்குமாக இருந்தால், தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தவைகளே நமக்கு தடையாக மாறிவிடுமோ? நான் வாலிபனாக இருந்த நான் கத்தருக்கு முன்பாக சொல்றேன், கத்தருக்கு முன்பாக சொல்றேன், யாரும் வச்சுக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள், வாலிப நாட்கள். அப்புறம் முளை முளை ஒரு கூட்ட ஜனம், அப்ப சபையர்கள் தேவன் அறிவார், அவங்களை வச்சு மேய்ச்சது சாய்ச்சது பின்னாலே தெரியறதில்ல. அவங்க பிள்ளைகள் நான் அப்படி பின்னாலும் தெரியும், கடவுள் அறிவார். தெரிஞ்சு தெரிஞ்சு அவங்கள எவ்வளவோ பற்றி சொல்லியிருக்கேன், கத்தோட வசனத்தை அவனை சொல்லியிருக்கேன், ஜெவமணி கடவுள் அறிவார். அப்போ ஒரு தடவை ஒரு சிஸ்டர் மிக அன்பாக என்னோட பழகிறவர், அவளுக்கு மூன்று பிள்ளைகள். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நான் அவங்க கூட்டத்தில் கேட்டபோது அவங்க எனக்கு டக்குன்னு பதில் சொன்னாங்க, உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தா தான் ஆரம்ப தெரியும். உண்மைதான், எனக்கு அந்த நேரத்தில் பிள்ளைகள் இல்லாத உண்மைதான். ஆனா நான் அதுல ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன், என்ன தெரியுமா, ஒருவேளை நான் திருமணமாகி எனக்கு பிள்ளைகள் பிறந்தார், நான் எப்படி என் பிள்ளைகள் நடத்த வேண்டும் என்று அப்பயே மனசுல ஆண்டு விடத்துல நான் ஜெபம் பண்ணிக்கொண்டேன். நான் சொல்றது தேவன் அறிவார், கடவுளுக்கு உண்பா சொல்றேன். ஆகவே என் மனசாட்சி தொட்டு சொல்லுவேன், இன்று வரைக்கும் பிள்ளைகளை காரணமாக வச்சு தேவனுடைய ராஜ்யத்தை நான் பின்பற்றது என் மனசாட்சி இப்படி சொல்வேன். எனக்கு ஞாபகம் முடிக்க எனக்கு தெரியாது, என்ன எனக்கு நல்லா தெரியும், பிள்ளைகள் கத்தரால் கொடுக்கப்படுற ஆசை, அவர்களையே நான் தேவனை தேடுவதற்கு எனக்கு தடையாக இருக்குமாக இருந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நோவா தேவோடு சஞ்சரித்து சேம் காப் யாபேத் என்கின்ற குமாரை பெற்றெடுத்திருக்கிறான். ஏனோக்கு தேவோடு சஞ்சரித்துக் கொண்டு குமாரன் குமாரத்திகளை பெற்றார். அநேக காரியங்கள் உண்டு இதை பேசுவதற்கு. நான் ஆன்லைன் பைபிள் ஸ்டடியில் இதை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறேன், அதனால் குறிப்பிட்ட சில காரியங்களை உங்களுக்கு பேச விரும்பினேன். கத்தோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். நடக்க முடியுங்க, வேதத்தோட ஏதோ உரண்டு தெரியும், நடக்க முடியுங்க. இந்த நோவா அந்த பெருவளத்தில் ஒரு வருஷமும் 17 நாட்களும் பேழைக்குள் இருந்திருக்கு. கேன் யூ இமேஜின் தட், ஒரு வருஷமும் பிளஸ் 17 நாட்களும் பேழைக்குள்ள இருந்திருக்கார். இதுபோக வெள்ளம், அதாவது மழை பெய்யறதுக்கு முதல் வெட்டாந்தரையில் பேழை இருக்கல, இப்ப ஆடு மாடு சகல மிருகங்கள் உள்ள வந்துட்டது. நோபாவத்தான் குமார மருமக்கள் மனைவியோட உள்ள போயிட்டாரு. ஆனா 7 நாள் வரைக்கும் மழை இல்லை. படிக்கும் பொழுது கத்தாவே பிள்ளைகளோடு மழை வரப்போகுது, உள்ள போ, உன்னை ஜலப்பிடந்து காப்பாற்றுவேன் என்று சொல்லித்தான் ஆண்ட உள்ள விட்டு கத்தர் கதவு அடைச்சார். அது வேற, ஏன்னா இவன் கதவு அடைச்சிருந்தா ஒருவேளை ஜனங்கள் வந்து இடிச்சு இறக்கத்தில் இவன் திறந்திருப்பானோ தெரியாது. ஆகவே கத்தர் கதவு அடைச்சார். ஏன்டா டைம் முடிஞ்சது, இனி ஒருவன் உள்ள வரையல முடிஞ்சு. அட கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க, ஒரு வருஷமும் 17 நாட்களும் உள்ள இருந்திருக்க. இப்ப 7 நாட்கள் முதல்ல உள்ளுக்கு போயிட்டான், ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள், 6 நாள், 7 மழை. படி சரியாக 7 நாள் மடிய அடிக்கிற மழை. ஏன் நான் இதை சொல்ல தெரியுமா, அந்த 7 நாள் வரைக்கும் அவன் பொறுமையோடு இருந்திருக்கிறான். நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டிருக்க. அது மாத்திரம் இல்லை, ஒரு வருஷமும் 17 நாட்களும் அந்த பேழைக்குள்ளேயே அவன் இருந்திருக்கிறான். இரவில் அவனுக்கு என்ன மின்சாரமா இருந்தது, கப்பல்ல பேழைக்குள்ள. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு. அது மாத்திரம் இல்லை, இருக்கிற உள்ளுக்கு இருக்கிற ஆடு மிருகங்கள் பறவைகள் உறுப்பினா எல்லாத்தையும் பராமரிக்கிற மெயின்டைன் பண்ணுற ஒரு பெரிய நாம ஆட்களுக்கு ஊழியம் செய்யறோம், அவன் மிருகங்களுக்கெல்லாம் ஒளி செஞ்சிருக்கான். ஏன் தெரியுமோ, அவைகளெல்லாம் ரட்சிக்கப்பட்ட மிருகங்கள், ரட்சிக்கப்பட்ட பறவைகள். உலகத்தில் இருந்த ஏராள மிருகங்கள் ஆனா உள்ளே வந்து விட்ட மிருகங்கள் தான் ரட்சிக்கப்பட்ட மிருகங்கள். சோடி சோடியா வருகுது பாருங்க, சோடியா ரெண்டு ஆம்பளை சிங்கம் பொம்பளம் சிங்கம் வந்து காட்டுக்கு நின்றுதான் திடீர்னு பொம்பளை சிங்கம் ஆம்பளை சிங்கத்தை பார்த்து சொல்லிட்டான், இஞ்சிருங்கோ நம்ம தமிழ சொல்ற இஞ்சிருங்கோ, இஞ்சி எனக்கு ஏதோ செய்யுது அங்க போகணும் போல இருக்குது, எனக்கும் ஏதோ செய்யுது நானும் வாரு. ரெண்டு பேரும் சோடியா வர்றாங்க, சொர்ரன்னு வந்து உள்ள போறேன். நான் இதை முதல்ல நான் யோசிச்சேன், எப்படி இந்த யோவா நோவா எப்படி எல்லா மிருகங்களையும் பறவைகளையும் எப்படி உள்ள கொண்டு வந்தார் என்று நான் யோசித்து பிரமித்ததுண்டு. ஆனா உண்மை என்ன தெரியுமோ, நோவா அங்க போய் ஒரு மிருகத்தையும் பறவையும் உள்ள கொண்டு வரல, பட் கர்த்தர் தான் அவைகளை அனுப்பிட்டு இருந்தாரு, போங்க உள்ளுக்கு போங்க உள்ளுக்கு போங்கோ போங்கோ ரட்சிக்கப்பட்ட மிருகங்கள் எல்லாம் உள்ள போங்க. கதைக்கு சொல்றேன், மிருகங்கள் ரசிக்கப்படுற இல்லை ஆனால் அழிவில் இருந்து காக்கப்பட்டு ரசிக்கப்பட அதுக்கு அப்படி வசதி வசதி எடுத்துறாரு. அங்க போய் எல்லாம் சோடு சோடா வருது, எல்லாம் ஒன்றா பாருங்க எல்லாம் ஒன்று பின்னால தலை ஆடி அங்க மூக்க நீட்டி கொண்டு வருது, ஆடி ஆடி கொண்டு எங்க போறாய், அங்க போற கர்த்தர் அப்படியே அனுப்பினார். நான் இதை சொல்ல வர காரியம் என்ன தெரியுமோ, முடிவு எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வருஷமும் 17 நாட்களும் பொறுமையோடு அந்த பிள்ளைக்குள்ள இருந்தானே பாருங்க, என்னே பொறுமை. இதை குறித்து நான் யோசிக்கும் பொழுது பொறுமை எவ்வளவு தேவை, அது தெய்வீக சுபாவம், அது தேவனுடைய சாயல், அது தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்க வேண்டிய மிக 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 அவசியமான ஒரு தெய்வீக சுபாவம். இட்ஸ் எ நேச்சர் ஆஃப் காட். படிங்க யாக்கோபு 5:11 படிக்க, சீக்கிரம் படிக்கிறீங்களா? யாக்கோபு 5:11 என்ன சொல்றது பாருங்க,
இதோ பொறுமையா இருக்கிறவளை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே.
அவருடைய வேதனை சொல்றது, இதோ பொறுமையாக இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. பாக்கியவான்கள் என்ற வசனத்துக்கு அர்த்தம் என்ன, பிளஸட் பீப்பிள், ஆசீர்வதிக்கப்பட்டவர், பொறுமையாக இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப பொறுமைக்கு இங்க யோபுவை கொண்டு வர எப்படி என்று நான் யோசித்து பார்த்தேன். பல கட்டங்களில் பார்க்கலாம் யோபுடைய பொறுமை, ஆச்சரியம் உண்மைதான். என்னடா ஒரே நாளில் ஒரே நாளில் ஒரே நாளில் ஒன்று பின் ஒன்றாக ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் வேலைக்காரர்கள் மட்டுமில்ல குமார குமாரத்திகள் எல்லோரும் ஒரே நாளில் மடித்து ஒருதனுக்கு பின்ன ஒன்றா ஒருதன் சொல்லிட்டு முடிய அங்கால நில்லு அடுத்தவன் பாரா அங்கா நில்லு அடுத்தவன் பாரா அப்படியே தொடர்ந்து இந்த செய்தி வந்தா இப்படி எல்லாம் அழிஞ்சு போற செய்தி வந்தா ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்க முடியும் யோசிச்சு பாரு. ஆனா யோபு நிலத்தளர் இல்லைங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதை நாம கேட்கிறோமே, நம்ம இதை யோசித்து பார்த்தா ஒரு மனுஷன் அப்படி இருக்க முடியுமா, எவ்வளவு பொறுமையா கிடந்திருக்கான் பாருங்க. அது மாத்திரம் இல்ல, பிற்பாடு சாத்தான் இரண்டாம் தரம் போய் ஆண்டத்தில் பம்சம் வந்து அவனுக்கு பருக்களை போட்ட பிற்பாடும், அருமையான பிள்ளைகளே நன்றாக கவனிங்க, தேவனை நோக்கி அவன் மறும் இருக்கேன். மனைவிதான் சொன்னால் நான் அப்ப சொன்னது போல செத்து போட்டேன், பைத்தியக்காரி பேசுறது போல பேசுறேன். எனக்கு உண்மையா நான் இதை ஆச்சரியப்படுறேன். ஒன்றும் பின் ஒன்றாக எல்லாம் அழியுதப்பா, எல்லாரும் செய்தி தான் வருது. ஒருத்தன் மாத்திரம் தப்பிப்பா செய்தி சொல்றதுக்கா, ஆனா அதில் கேட்ட போது அவ முறுமுறுக்கல, ஆண்டவரே இத்தனை ஆண்டுகள் உம்மோடு உத்தமமாக வாழ்ந்ததுக்கு பரிசு தானா, உம்மை தேடினேனே உமக்காக வாழ்ந்தேனே உமக்கு உத்தமமாக இருந்தேனே, ஆனால் நான் எனக்கு கிடைத்த பரிசு இதுதானா, என் செல்வம் எல்லாம் அழிந்து போச்சு பரவாயில்ல, பிள்ளைகளையும் அழிந்து போனார்களே, காரணம் என்ன, ஏன் இப்படி செய்தீரன் தேவனை பார்த்து அவன் முறுமுறுக்க இல்லை, பொறுமையோடு இருந்தான். ஆகவேதான் யோபுவின் பொறுமையை கேள்விப்பட்டிருக்கும். இங்க நோவா ஒரு வருஷமும் 17 நாட்களும் பிள்ளைகளை பொறுமையோடு காத்திருந்தார். இதை குறித்து நான் சொல்ல வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கு சொல்றேங்க. அப்படிங்க தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு சொல்றேன் கேளுங்க தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு பொறுமை மிக 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 அவசியம். இது ஒரு தெய்வீக சுபாவம், இட்ஸ் எ நேச்சர் ஆஃப் காட். பிலாத்துவுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நிற்கும் பொழுது இல்லாத பொல்லாத பொய்க் குற்றச்சாட்டுகள் எல்லாம் பிரதான ஆசாரியரும் மூப்பர்களும் இயேசு மேலே சுமத்தும் பொழுது மை கத்தரிக்கிற ஆட்டை போல, மை கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தம் விடாத ஆட்டை போல பொறுமையா இருந்தார் பேச. என்னாகும் 12 அதிகாரத்தில் சொந்த சகோதரர்கள் மரியாமும் ஆரோனும் எத்தியோப்பியஸ்தரின் மீதமாக அவனை குற்றச்சாட்டும் பொழுது பொறுமையா இருந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பொறுமை என்கின்றது ஒரு தெய்வீக சுபாவம். மோசே பொறுமையாக இருந்தபடியால் தேவன் பொறுமையை இழந்தார், மோசேக்காக பேசினார். அந்த தேவன் இன்றைக்கும் இருக்கிறார். ஆனால் கவனிங்க, அதிகம் போக விரும்பவில்லை, நேரம் போக முடியாத இன் அவர் டெய்லி லைஃப், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம அதிகம் பொறுமையை எனக்கு கத்தர் கட்டத்தந்த ஒரு பெரிய பாடம் கடற்கும் பொறுமை. சில நேரங்களிலே நம்முடைய கோபத்தை தூண்டத்தக்க சில சம்பவங்கள் நடக்கும். அவைகளை பார்க்கும் பொழுது நாம் சீறி எழுந்தோம் என்றால், சினந்து விழுந்தோமாக இருந்தால், அந்த நிமிஷத்தில் சாத்தான் நம்மளை பாவிக்கிறதுக்கு இடம் இருக்கு. அருமையான தேவட பிள்ளைகளே, உங்கள் மேல மற்றவர்கள் இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்தும் பொழுது நீங்க எப்படி இருக்கிறீங்க? எனக்கு சேர்த்தார் இயேசு எப்படி இருந்தார், மோசே எப்படி இருந்தார்? இன்னைக்கு சில காரியங்கள் தவறு உண்மை, பிழை உண்மைதான், ஆனால் அதை நான் எப்படி அணுகிறேன், ஹவு எப்படி நான் அதை அப்ரோச் பண்றேன் என்பது அவசியம். இது சபை வாழ்விலும் மாத்திரமில்லை, குடும்ப வாழ்விலும் இருக்க வேண்டிய அவசியம். ஈவன் ஹஸ்பண்ட் பாய், when we come to the church, சபைக்கு வரும் பொழுது, சபையில் இருக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு முன்பாக நாம தெய்வீக பிறவிகள் போல காட்சி அளிப்போம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் நாங்கள் முந்தி சொல்லியிருக்கிறேன், சொல்றது திரும்பி சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. பாச போல் யோங்கிச்சோ அவட்ட புத்தத்தில் எழுதினார், நான் விழுந்து விழுந்து சிரித்தேன். அவர் எழுதினாரு, அவட மனைவி சொன்னாங்களா, என்னங்க நாம் எல்லாரும் குடும்பம் போய் சேச்சில இருந்துருவோம்டாங்களா? இவருக்கு புரியல, இவர் கேட்டாரு ஏன் அப்படின்ட்டு. மனைவி சொன்னாங்களா, சேச்சில பார்த்தா தேவ தூதம் போல இருக்கிறீங்க, வீட்டில் பார்த்தா பிசாசு போல இருக்கிறீங்க, ஆகவே நாம் குடும்பம் போய் சேச்சில இருந்துருவது நல்லது. அட்டா அட்டா அட்டா, இந்த பெரிய போதருக்கு இப்ப கண் பிடிச்சது போல இருந்தது. அவர் எழுதுறாரு, அதுக்கு பிற்பாடு நான் இந்த காரியத்தில் மனம் திரும்பினேன், என் மனைவியோடு எப்படி நடக்க வேண்டும், கதைக்க வேண்டும், பேச வேண்டும் என்று அதுக்கு பிற்பாடு நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவர் அந்த புத்தகத்தில் நாம் பார்க்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் பல இடங்களிலே பொறுமையை, நான் ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்பதை ஐ ஹவ் த ப்ரூஃப், நான் நிரூபிக்கணும், என்னுடைய வாழ்க்கையினால் என்னுடைய நடத்தையினால் நான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்றதை நான் நிரூபிக்கணும். வாழ்ந்து காட்டுகிற தேவனுடைய பிள்ளைகள், வாழ்ந்து காட்டுகிற தேவனுடைய ஊழியர்கள் தேவன் விரும்புகிறாரு, தேவ ஜனங்களும் தேடுகிறார்கள் அவர்களை பின்பற்றுவதற்காக. நம்முடைய கோபத்தை தூண்டத்தக்கதான சில காரியங்கள் நடக்கும், சில பிழைகள் நடக்கும். நாம குற்றம் செய்யாமல் இருக்கும் பொழுது நம்மளை குற்றம் சாட்டுறதுக்கு இடம் உண்டு. அந்த நேரத்தில் இயேசு பிலாத்துக்கு முன்பாக நின்றதை நினைச்சு கொள்ளுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சொந்த சகோதரத்தாலே குற்றச்சாட்டப்பட்ட போது மௌனமாக இருந்த மோசே நினைத்துக் கொள்ளுங்க. நாம் ஒன்றும் அவர் மோசே மனுஷன்தான் நம்மை போல. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொறுமை பொறுமை பொறுமை, பிளீஸ் பி பேஷன்ட். இந்த பொறுமை எங்க இருக்கிறதோ அங்கே நன்மை நடக்கும். என்ன கபடிங்க, அதிகமாக நாம் பொறுமை இழக்கும் பொழுதுதான் முறுமுறுப்புகள் நம்முடைய வாயில் வரும். நன்றாய் உங்களையே நீங்க சீதிச்சு பாருங்க, கவனிச்சு பாருங்க. நாம் பொறுமை இழந்துட்டால் முறுமுறுப்பு வரும், அல்லது பொறுமை இழந்துட்டால் குறைகள் குற்றங்கள் நம்முடைய வாயில் வாரதுக்கு இடம் இருக்கு. பொறுமை இழக்கும் பொழுது பாவங்கள் பிறக்கிறதுக்கு இடம் இருக்குது. மோசே மலையில் இருக்கிறார், இங்க தரையில் நடந்த ஒரு காரியம் என்ன, ஆரோன் பொன்னால ஒரு கன்றுக்குட்டியை செய்திருந்தார். காரணம் என்ன? மலைக்கு போனே மோசே இறங்கி வர தாமதித்த போது மோசைக்கு என்ன நடந்தோ தெரியாது. பொறுமையில் இருந்த ஜனங்கள் ஆரோன போய் பிடிச்சு வலுப்பிண்டா, மோசைக்கு என்ன நடந்தோ தெரியாது, நமக்கு முன்பாக செல்றதுக்கு தெய்வங்களை உண்டு பண்ணு. அடா அடா அடா, மனுஷன் தெய்வத்தை உண்டு பண்றான், அது இன்றைக்கு நடக்குதானே. ஆனா எனக்கு இந்து மதிக்கும் புரியாத ஒரு காரியம், இந்த அறிவு படைச்ச மனுஷனுக்கு இது புரியதில்லை. மனுஷன் கைகளால செய்த உண்டாக்கின உற்பத்தி செய்த விக்கிரகங்களையும் சிலைகளையும் இன்றைக்கும் கடவுள் என்று நம்பி கும்பிடுறா கிடையாது. எப்படி படிச்ச மனுஷங்கள் கூட என்று நினைக்கும் பொழுது எனக்கு புரியல, விளங்கல இதுவரை. பொறுமை இழந்ததினால் விளைவு கன்றுக்குட்டி. முடிவை நீங்கள் அறிவிங்களை வாசிக்கும் பொழுது, கிட்டத்தட்ட 3000 பேர் பட்டத்தினால கொல்லப்படுறார்கள். லேவி கோத்திரம் மோசை கூப்பிட கத்தப்பட்ட தீக்கம் யாரும் வர்றாங்க, லேவி கோத்திரம் அவனை பட்டயத்தை கட்டி கொண்டு போய் உங்களுக்கு எதிர்ப்பு கொண்டு 3000 பேர் அன்றைக்கு சாகுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. அருமையான தேவடப்படி இதெல்லாம் வேத சத்தியம். உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்றேன், வரும் நாட்களிலே உங்கள் கோபங்களை கூண்டத்தக்கதாக, உங்கள் பொறுமையை சோதித்து பார்க்கத்தக்கதாக சில பொறுமைகளுக்கு தக்கதான சம்பவங்கள் நடக்கும், வார்த்தைகள் வரும், காரியங்கள் நடக்கும். பட் அப்படிப்பட்ட நேரத்தில் நாம எப்படி இருக்கிறோம், அவர்களை நாம எப்படி அணுகிறோம், இதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். அன்பான தேவட பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வீக சுபாவம் வெளிப்பட்டது. பிலாத்துக்கு முன்பாக இயேசு நிற்கும் பொழுது அவர் எப்படி இருந்தாரு, மயில் கத்திக்கிற முன்பாக சத்தமிடாத ஆட்டை போல இருந்தாரு, அதுபோல ஆண்டவரே எனக்கும் பொறுமையை தாருங்கப்பா. நான் எத்தனை இடங்களை பொறுமை இழந்திருக்கிறேன், எத்தனையோ வார்த்தைகளை கதைச்சு தள்ளி இருக்கிறேன், பேசி தள்ளி இருக்கிறேன், மொறுமொறுத்திருக்கிறேன். ஆண்டவரே அன்பான தேவட பிள்ளைகளே, நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானுமாக, நாம் தேவன பிள்ளைகள் பொறுவெள்ளத்துக்கு தப்பித்துக் கொள்ள பேழைக்குள்ளே போன பேழை ஆண்டவர் இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கு. அந்த பேழை தான் பெருவெள்ளத்திலிருந்து அவங்களை பாதுகாத்து, இனி வரப்போகிற அழிவுக்கு தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரே ஒரு பேழை ஆண்டவராக இயேசு கிறிஸ்தான். அவருக்குள் இருக்கிறவர்கள், அவரோடு வாழ்கிறவர்கள், அவரை தேடுறவர்கள் தான் இனி வரப்போகிற அறிவில் இருந்து பாதுகாக்கப்படுவார் என்பது சத்தியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டாக செவம்படவும் எழுப்பிவிடுகிறேன். கைகளை மூடி ஒரு விஷயம் நம்முடைய ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போமே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அருமை ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்கள் உத்தமமாக வாழ கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா, கிருபை தாருங்கப்பா, எங்களோட வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, எங்கள் குடும்ப வாழ்க்கை ஆண்டவரே உம்மோடு சஞ்சரிக்க, உம்மை தேட, உம்முடைய பணியை செய்ய ஒரு தடையா இல்லாதபடி தகப்பனே காத்து கொள்ளுங்கப்பா. அப்படி ஆண்டவரே நாங்கள் பொறுமை உள்ளவர்களாக இருக்க ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே பொறுமையை சோதிக்கக்கூடிய பல சம்பவங்கள் நடக்கலாம். ஆண்டவரே எங்கள் கோபங்களை தூண்டக்கூடியமான ஆண்டவரே காரியங்கள் நடக்கலாம், நாங்கள் கேள்விப்படலாம் பார்க்கலாம். ஆனாலும் ஆண்டவரே உங்களுடைய தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. யார் உங்களுடைய பரிசுத்த பர்வத்தை தங்குவார், யார் உங்களுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருந்தார், சத்தமனாய் தினமிட மறுதார சத்தியத்தை பேசுகிறார். ஆடையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்றவங்க நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் மூளை உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சொல்லும். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபாரங்களும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் அன்யோன்யமும் நம் அனைவரோடும் என்றும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். காட்டு